الله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ يمكر بك الذين كفروا ليثبتوك أو يقتلوك أو يخرجوك ويمكرون ويمكر الله والله خير الماكرين. وقال النبي عليه الصلاة والسلام: لو توكلتم حق توكله لرزقكم كما يرزق الطير تبدو خماصا وتروح بمعنى. صدق رسول الله صلى الله عليه وسلم. على وصف الله நிகரற்ற அன்புடையவருமாகிய இமாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அன்பிற்கு புகழ் உண்டாகும். அல்லாஹ்வினால் படைத்து வழக்கத்திற்கு அளித்து வைக்கப்பட்ட மனிதத்திற்கு கீழான நேரான வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் மற்றும் மக்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக இறுதியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தான் கேட்பட்டிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தேகங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் பின்னாடியும் தனது சமூகத்திற்காக வேண்டிய உழைப்பு காணப்பட்ட எங்கள் உயர்வுநிலையான பூர்வமாக சுமமாக வாய்ப்பு மீண்டும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீண்டும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நிறைந்திருந்தவராக கணிப்புக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய நலவாந்தரின் சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு தினத்திலே நாம் எல்லாம் வீட்டிற்கு சொல்கிறோம். 1442 பெரிய வருடம் முஹர்ரம் மாதத்துடைய கரைக்கரையிலே நாம் எல்லாம் வீட்டிற்கு சொல்கிறோம். இந்த முஹர்ரம் மாதத்தையும் இந்த ஹிஜ்ரி ஆண்டையும் இஸ்லாமியர்களுடைய பொது வருடமான அவர்களுடைய காலத்தில் தான் இஸ்லாமிய வருடத்தை இதை வைத்து ஆரம்பிப்பது என்ற ஒரு வாத பிறவி வாதம் அந்த நேரத்தில் நபி அவர்களுடைய பிறப்பை வைத்தும் ஆரம்பிக்கலாம், இறப்பை வைத்தும் ஆரம்பிக்கலாம் என்று பல கருத்துக்கள் வந்த நேரத்தில் நபி அவர்களுடைய ஹிஜ்ரத்துடைய பயணம் மிக முக்கியமான ஒரு பயணம். அதனால் ஹிஜ்ராவை வைத்து இஸ்லாமியர்களுடைய வருட கணக்கை ஆரம்பிக்கலாம் என்று முடிவு செய்து அதிலிருந்து தான் ஹிஜ்ரி ஆண்டு ஆரம்பிக்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த ஹிஜ்ரி ஆண்டு சந்திர கணக்கை வைத்துத்தான் இஸ்லாமியர்களுடைய பல வணக்கங்கள் முடிவு செய்யப்படுகின்றது. தொழுகையுடைய நேரங்களாக இருக்கலாம், நோன்பு துடிப்பது சிறப்பதாக இருக்கலாம், இரண்டு பெருநாளை கொண்டாடுவதாக இருக்கலாம், ஹஜ்ஜுடைய காலத்தையும் நேரத்தையும் முடிவு செய்வது இவைகள் அனைத்தும் அந்த கிரை கணக்கை வைத்து. அதனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட அந்த ஹிஜ்ராவை வைத்து இஸ்லாமியர்களுடைய ஹிஜ்ரி ஆண்டு என்று ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் தான் ஆரம்பிக்கப்படுகின்றது. அவர்களுடைய பயணத்தை நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். நபி அவர்கள் 13 வருடமாக நபி பட்டம் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் மக்காவுல வாழ்கிறார்கள். சொல்ல முடியாத அளவுக்கு சோதனைகளும் துன்பங்களும் பிரச்சனைகளும் சில நேரங்களில் பலவிதமான சேதங்கள் ஏற்படுத்தப்படுகின்றது. 13 வருடமாக நபி அவர்கள் கொழுத்து கொழுத்து பார்த்தார்கள். ஆனால் இந்த மக்காவில் உள்ள முஷ்ரிக்கீன்கள் அவர்களுடைய பணியில் வேலையிலிருந்து பின்வாங்குவதாக இல்லை. எந்த அளவுக்கு இந்த தொந்தரவு கூடிக்கொண்டே வருகின்றது, ஒரு கட்டம் வருகின்றது, நபி அவர்களையே கொலை செய்து விடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்து விட்டால் இந்த இஸ்லாம் வளருவது, முஸ்லிம்கள் அவர்கள் ஒவ்வொரு நாடுகளை பிடிப்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் என்று அவர்கள் ஆலோசனை செய்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யவும் முடிவு செய்து கொடுக்கிறார்கள். அதற்கு சில மாதங்களுக்கு முன்னாலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக நீங்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய ஒரு கட்டம் வந்து விட்டது. ஹிஜ்ரத் என்பது ஒரு நாட்டை விட்டு விட்டு இன்னொரு நாட்டுக்கு செல்வது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால பல நபிமார்கள் செய்திருக்கிறார்கள். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம், ஹஜரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் போன்றவர்கள் கூட ஹிஜ்ரத் செய்ததாக குர்ஆன் பேசுகின்றது. எப்பொழுது நாம் வாழக்கூடிய ஒரு பகுதியில் இஸ்லாமிய முறைப்படி, இஸ்லாம் கூறக்கூடிய முறைப்படி வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிலைநாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை பின்பற்றி வாழ்வதற்குரிய சூழல் இருக்குகின்றதோ அந்த ஊர்களில் அந்த நாடுகளில் வாழலாம். எப்பொழுது அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வது, ஏகத்துவத்திற்கு மறுப்பாக பேசுவது, இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளை செய்ய விடாமல் எப்பொழுது தடுக்கப்படுகின்றார்களோ அந்த நேரத்தில் இஸ்லாமியர்கள் அந்த நாட்டை விட்டும் வேறொரு நாட்டுக்கு, எங்கு அமைதியாக இருக்குகின்றதோ அந்த நாட்டுக்கு செல்வதற்கு அனுமதி. அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 13 வருடமாக பார்க்குகின்றார்கள். ஆனால் இவர்கள் இங்கே அமைதியாக இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்வதற்கும் விடவில்லை, இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்வதற்கும் அனுமதிக்கல்ல. அதனால தான் மக்காவிலே ஜமாஅத்துடைய தொழுகையோ ஜுமாவுடைய தொழுகையோ கடமையாக்கப்படவே இல்லை. ஏன், மக்காவில் அதற்குரிய சாதகமான சூழல் இருக்கல்ல. அதனால் அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்து விட்டது, வெகு விரைவில் வேதித்த மரங்கள் நிறைந்த ஒரு ஊருக்கு நீங்கள் செல்ல வேண்டி வரும். அதுதான் மதீனா என்று சொல்லக்கூடிய ஓர். கடைசியில் இந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் எல்லாம் ஒன்று கூடி இன்றைய தினம் நாம் நபியுடைய வீட்டை முற்றுகையிட்டு விடுவோம். யாராவது ஒருவர் நபி அவர்களை தாக்கினால் செலவேல இஸ்லாமியர்கள் பழிக்கு பழி எடுப்பார்கள். அதனால ஒருவர் இருவர் அல்ல, பலர்கள் ஒன்றாக சேர்ந்து நபி அவர்கள் அதிகாலையில தொழுவதற்கு வெளியாகக்கூடிய நேரத்தில் அவரை சேர்ந்து தாக்குவோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை ஹிஜ்ரத்திற்கு முன்னால் உள்ள அந்த சஃபர் மாதத்துடைய பிறை 27 நபியுடைய வீட்டை முற்றுகையிடுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்றைய பகல் நேரத்தில் வந்து சொல்லிவிட்டார்கள், யார் சூழல்லாம் இன்று இரவு நீங்க உங்களோட வீட்டில் தங்கக்கூடாது, நீங்கள் இரவோடு இரவாக சென்று விட வேண்டும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரயாண பயணத்துடைய நண்பராக தோழராக ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தெரிவு செய்கிறார்கள். ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய ஒரு கட்டம் வரும் என்று சொன்ன உடனேயே ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 2 வாகனங்களையும் எடுத்து அதை நல்ல முறையிலே வளர்த்து வருகின்றார்கள். ஹிஜ்ரத்துடைய கட்டம் வந்த நேரத்தில் யார் சூழல்லாம் இதுல ஒரு வாகனத்தை நீங்க இடுங்க, மற்றதுல நான் வருகிறேன் என்று சொன்ன நேரத்திலும் நபி அவர்கள் சொன்னார்கள், இதனுடைய விலையை சொல்லுங்க. இல்லையா ரசூலல்லாஹ், விலை தேவை இல்ல, விலையை சொல்லுங்க. ஹிஜ்ரத்துடைய மிக முக்கியமான பயணம், என்னுடைய சொந்த பணத்தால் அந்த வாகனத்தை வாங்கி அதுலதான் நான் பிரயாணம் செய்யணும். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உற்ற நண்பர், பல கட்டங்களில் நபி அவர்களும் உதவி செய்திருக்கிறார்கள். நபி அவர்களே ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், எனக்கு எத்தனையோ பேர் உதவி செய்து அவர்களுக்கு நான் பிரதி உபகாரம் செய்து விட்டேன். அபூபக்கரை தவிர அபூபக்கருடைய உதவிக்கு மாத்திரம் என்னால பிரதி உபகாரம் செய்ய கிடைக்கவில்லை, அவருக்கு அல்லாஹ்வே கூலி கொடுப்பான் என்று கூறி இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்துடைய வேலையில் சொல்லிவிட்டார்கள், இந்த வாகனத்தை நான் பணத்தை கொடுத்து தான் வாங்கிக் கொள்வேன். மேலாண் பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று இரவு தன்னுடைய வீட்டுக்கு வெளியிலே வருகிறார்கள். பலர் உருவிய ஆயுதங்களுடன் வாள்களுடன் நபி அவர்களை பார்ப்பதற்கு கொலை செய்வதற்காக வேண்டி வீட்டிருக்கிறார்கள். துணிச்சலுடன் தைரியத்துடன் வீட்டுடைய கதவை திறந்து வீட்டுக்கு முன்னால் உள்ள ஒருபடி மண்ணை எடுத்து சூரா யாசீனில் உள்ள ஆரம்ப ஆயத்தை ஓதி முன்னாலும் அவர்களுக்கு பின்னாலும் ஒரு திரையை ஏற்படுத்தி அவர்களை நாம் மூடிவிட்டோம். அவர்களில் யாரும் உங்களை பார்க்க முடியாது. அவர்களுக்கு முன்னால் செல்கின்றார்கள், அவர்களில் யாரும் நபி அவர்களை பார்க்க முடியாத நிலையை அல்லாஹ் ஆக்கிவிட்டான். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆன்ல வஹி இறக்கி வைத்தான். மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் ஒன்று சேர்த்து முடிவு செய்து விட்டார்கள். ليثبتوك او يقتلوك او يخرجوك ويمكرون ويمكر الله والله خير الماكرين. محمد صلى الله عليه وسلم நீங்க கொஞ்சம் நினைத்து பாருங்கள், உங்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டி உங்களை கொலை செய்து விடுவதற்காக அல்லது உங்களை உயிருடன் பிடித்து ஜெயிலே அடைப்பதற்காக அல்லது இந்த நாட்டை விட்டுமே உங்களை துரத்தி விடுவதற்காக அவர்கள் சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். அல்லாஹும் அதற்கு பிரதி வேலையை செய்து கொண்டிருக்கிறான் என்று வஹியின் மூலமாக நபி அவர்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அவர்கள் வீட்டிலிருந்து சென்று ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடைய வீட்டுடைய பின்வாசலான நேராக சௌர் குகை வரைக்கும் சென்று, சௌர் குகை என்பது சாதாரணமான ஒரு சின்ன தூரம் அல்ல. உம்ராவுக்கு போன ஒரு சில ஜபலும் நூறு இரா குகையில ஏறி இருப்பீர்கள். ஆனால் சௌர் குகையும் அதே மாதிரி மிக உயரமான ஒரு குகை. அதே இரவு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த சௌர் குகையை வாசலை அடைகிறார்கள். உடனடியாக ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், உள்ளே சென்று அந்த குகையை சுத்தப்படுத்தி விட்டு உங்களை அழைக்கின்றேன். உள்ளே போய் அங்கிருந்த சுத்தப்படுத்தி இருந்த ஓட்டைகள் அனைத்தையும் அடைத்து, ஒரு ஓட்டை அடைப்பதற்கு ஒன்றும் கிடைக்கல, தன்னுடைய காலுடைய பெருவிரலால் அந்த ஓட்டையை அவர்கள் கொத்திக் கொண்டு மூடிக்கொண்டு, யார சூழல்லாம் இப்பொழுது வாருங்கள். நபி அவங்க கேட்டாங்க, அபூபக்கரே, நான் முதலாவது வந்தால் என்ன, ஏன் நீங்க முதலாவது போனீங்க? மிகப்பெரிய ஒரு இழப்பு நஷ்டம், அதனால உங்களை ஒன்றும் வரக்கூடாது. பல மணி நேரம் வீட்டிலிருந்து வந்து அந்த மலையில ஏறி அந்த குகைக்குள்ளே சென்றவுடன் நபி அவர்கள் அவர்களுக்கு தூக்கம் வந்து விடுகின்றது. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மடியில தன்னுடைய தலையை வைத்து உறங்குகின்றார்கள். அந்த நேரத்தில் தான் ஒரு விஷ பாம்பு இவர்களுடைய காலை கடிக்க அதனுடைய விஷம் ஏறி வேதனையால இவர்கள் அல அந்த அழுகையுடைய கண்ணீர் நபியுடைய முகத்திலே விழுந்தவுடன் மீண்டும் எழுந்து விடுகிறார். என்ன அபூபக்கர், இல்லை ஏதோ என்னை கடித்து விட்டது. நபியர்கள் அந்த நேரத்தில் தன்னுடைய உமிழ்நீரை அந்த பாம்பு கடித்த இடத்திலே வைக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அதனுடைய வலி குறைந்து விடுகின்றது. இது ஹிஜ்ரத்துடைய நேரம். அதற்கு பின்னால 10 வருடம் நபி அவர்கள் மதீனாவுல வாழ்கிறார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 2.5 வருடம் மதீனாவுல கலீஃபாவாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கடைசி நேரத்தில் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், அந்த சௌர் குகையில வைத்து என்னை தாக்கிய அந்த பாம்பனுடைய விஷத்தை இன்றும் நான் உணர்ந்து கொண்டு வச்சுக்கொண்டேன். விவாதத்தில் தன்னுடைய வேதனையான அவர்கள் மரணித்ததாகவும் தரத்தில் ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். 3 நாள் அங்கே அவர்கள் அந்த குகைக்குள்ளே இருந்துவிட்டு இரவிலே சென்றார்கள். வெள்ளி முழு நாள், சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் இருந்துவிட்டு திங்கட்கிழமை அதிகாலை தான் அங்கிருந்து அவர்கள் வெளியாகிறார்கள். அவர்கள் குறையிலிருந்து வெளியில வரும் பொழுது அவர்கள் ஏற்கனவே ஒருவரை நியமித்திருந்தார், அப்துல்லாஹ் இப்னு உரைக் என்று சொல்லக்கூடிய ஒரு நான் முஸ்லிம் மாற்று மத ஒரு சகோதரர். அவரை தன் பயண வழிகாட்டியாக நபி அவர்கள் ஏற்கனவே தெரிவு செய்திருந்தார்கள். ஏறவே தன்னுடைய 2 வாகனங்களை அவரிடம் கொடுத்து, திங்கட்கிழமை காலையில நீங்க எங்களுடைய குகை பார்த்தலுக்கு வந்துவிட வேண்டும் என்று சொன்னார். அவரும் அதே நேரத்திலே வர அந்த 2 வாகனங்களில் ஏறி அப்துல்லாஹ் இப்னு உரைக் என்று சொல்லக்கூடியவர் தன் பயண வழிகாட்டி வளமையா போற பாதை இல்லாமல் வேறொரு பாதையில தான் மதீனாவை நோக்கி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்ல ஆரம்பித்திருந்தார். நீண்ட வரலாறு. நபி அவர்கள் வெளியில வரும் பொழுது அவரை கொலை செய்யும் என்று அங்கே கூடிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்னால் போனதை கூட அவர்கள் அறியல்ல. அதிகாலை ஆனதும் இதுவரைக்கும் வரலாண்டு சொல்லி கதவை தட்டி வீட்டுக்குள்ளே சென்று பார்த்தால் நபியுடைய படுக்கையிலே நபியுடைய போர்வையை போர்த்தியவராக ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் கேட்கின்றார்கள், இவர்கள் சொல்லவில்லை, அவர்களை அடித்து அவர்கள் கையை கட்டி அவர்களை அறத்திற்கு கொண்டு வந்து துருப்படுத்துகின்றார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லவே இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு அபூஜஹல் வருகின்றான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகன் அத்மாட்ட கேட்கின்றான், எங்க உங்களோட பாப்பாவும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு பேரும் எங்க? ஹதரத் அத்மா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறாங்க, என்னால சொல்ல முடியாது, தெரியாதுன்னு சொல்லல, என்னால சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு ஹதரத் அத்மாவை தாக்குகின்றான் என்றால் அவர்களுடைய காதல போட்டிருந்த காது பூ கூட கீழே கலந்து விழுகின்றது, வீழ்ந்து விடுகின்றது. ஹதரத் அத்மா ரலியல்லாஹு அன்ஹு உறுதியாக இருந்தாங்க, நீ என்னை அடித்து அடித்து வேண்டும் என்றால் முடியும் என்றால் என்னுடைய உயிரை வாங்கிக் கொள், ஆனால் என்னுடைய தந்தையும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்கே இருக்கிறார்கள் என்பதை என்னால சொல்ல முடியாது. மேலான பெரியார் கணேஷ் சகோதரர்களே, முழு மக்காவையும் சுற்றி அடைந்து தெரிந்து கொண்டே இருக்கின்றார்கள் குதிரை வீரர்கள். என் அறிவிப்பு விடப்படுகின்றது, நபி அவர்களை உயிருடன் அல்லது நபி அவர்களுடைய அவர்கள் மரணித்து உடலை கொண்டு வந்தாலும் 100 ஒட்டகம் கொடுக்கப்படும் என்று பொதுவான ஒரு எல்லாம். மக்காவுடைய எல்லா மலைகளுக்கும் ஏறி இறங்குகின்றார்கள். அவர்கள் தங்கியிருந்த அந்த சவுர் தொகைக்கும் சென்று விட்டார்கள். அந்த சவுல் குகைக்கும் சென்று அங்கே பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய நடமாட்டத்தை ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கண்டு, யா ரசூலல்லாஹ், லௌ ரஃபஉ அக்தாமஹும் லஅப்ஸரூனா, இவங்கள பாதத்தை கால மட்டும் கொஞ்சம் தூக்கின எங்களை கண்டு கொள்வாங்க. இந்த குகைக்குள்ளே இவர்கள் இருக்கிறார்கள், மேலே அவர்கள் நடமாடுவதை இவர்கள் காணுகிறார்கள். நபி அவர்கள் ஆறுதல் சொன்னார்கள், மா பன்னுக யா அபூபக்கர் மீஸ்னே, அபூபக்கர் என்ன நாங்கள் இரண்டு பேர் என்றால் நீங்கள் நினைக்குகின்றீர்கள், அல்லாஹு சாலிஹுமா, அல்லாஹ் நம்முடன் இருக்குகின்றான். குர்ஆன்ல அல்லாஹ் இதையும் கூறுகின்றான், இது கால லி ஸாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா, தன்னுடைய தோழர் தன்னுடைய நண்பருக்கு நபி அவர்கள் சொன்னதை நினைத்து பாருங்கள், நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்முடன் இருக்குகின்றான். ஏதாவது பெரியார்களே சகோதரர்களே, அவர்கள் வந்து பார்க்கின்றார்கள், அவர்களுடைய கண்களுக்கு நபி அவர்களையும் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அல்லாஹ் காட்டவில்லை. மறுமுனையில உள்ளே அந்த குகைக்குள்ளே போற வாசல்ல அல்லாஹ் சிலந்தியை வைத்து ஒரு வலையை பின்ன வைத்து விட்டான். நாம் எல்லோரும் விழுந்தோம், அல்லாஹ் பாதுகாக்கனா ஒரு வழி இல்லை, ஒரு முறை இல்லை. இந்த உலகத்தில் உள்ள ஈமான் இல்லாதவர்கள் அவர்களுடைய வெப்பன் அவர்களுடைய ஆயுதம் அவர்களுடைய அந்த அணுவை காட்டி பயமுறுத்தலாம். அல்லாஹ் பாதுகாக்க நாடினா மிகவும் பலகீனமான சிலந்தி வடையை வைத்து நபி அவர்களை பாதுகாத்திருக்கின்றான். கூறுகின்றான், வடைகளிலே வீடுகளிலே ஆக பலகீனமான ஒரு வலை வீடு என்றால் சிலந்தி வலை, அந்த சிலந்தி வலையை வைத்து நம்முடைய தலைவரை அல்லாஹ் பாதுகாத்துகின்றான். பெரியார்களே சகோதரர்களே, மிக நீண்ட வரலாறு, 3 நாள் அங்கே இருந்து விட்டு 4வது நாள் அவர்கள் புறப்பட்டு செல்கின்றார்கள். போற வழியில சுராக்கா இப்னு மாலிக் என்பவனும் நபி அவர்களை தேடி அந்த 100 ஒட்டகத்திற்கு ஆசைப்பட்டு வந்தவன், அவன் நபி அவர்களையும் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கண்டுபிடுகின்றான். அப்பொழுதும் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கொஞ்சம் யோசனை, என்னை இவன் பார்த்துட்டா செய்தியை கொடுத்து விடுவான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயால் ஏதோ ஒன்றை கூறுகிறார்கள், அவன் ஏறி வந்து அவனுடைய வாகனம் மண்ணுக்குள்ள புதைய ஆரம்பிக்குகின்றது. அது கிட்டத்தட்ட அந்த வாகனத்துடைய அந்த முதுகு பகுதி வரைக்கும் புதைய ஆரம்பித்தவுடன் அவன் கூறுகின்றான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன், நான் உங்களை பாதுகாப்பேன், அதனால் இதிலிருந்து எனக்கு பாதுகாப்பு கிடைக்கணும், நீங்க ஏதாவது செய்ய. நீண்ட நபியர்கள் துஆ செய்கிறார்கள், அவனுடைய குறைந்த வாகனம் அது மீண்டும் மேலே வந்து விடுகின்றது. மேலும் பெரியார்களே சகோதரர்களே, அதற்கு பின்னால சுமார் 1 வாரமாக நபியவர்கள் பிரயாணம் செய்து மதீனாவை சென்று அடைகிறார்கள். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் இருக்குகின்றது. இது நமக்கு முன்னால் உள்ள ஆக முக்கியமான ஒரு பயணம். இதிலே பல பாடங்களை நானும் நீங்களும் படிக்க வேண்டும். அதுல ஆக முக்கியமான பாடம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிளான், அவர்களுடைய திட்டமிடல். 1400 வருடம் ஒரு கம்ப்யூட்டர் ஒரு வெப்சைட் ஒன்றுமே இல்லை அந்த காலத்துல, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி திட்டம் போடுகிறார்கள் என்றால், தன்னுடைய பயண வழிகாட்டியாக ஒரு நுண் முஸ்லிம், அவர்களிலே உள்ளவர்கள் தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் பயப்படல்ல, அல்லது இவன் நம்மை நமக்கு துரோகம் பண்ணுவான் என்று எண்ணவும் இல்லை என்ற நல்லவர்கள் இருந்தார்கள். அதனால் அவனை பயண வழிகாட்டியாக எடுத்து திங்கட்கிழமை காலையில தன்னுடைய வாகனங்களை எடுத்துக்கொண்டு வரும்படி சொல்லி, அதற்கு முன்னால் ஹதரத் அலி அவர்கள் சொல்லிட்டாங்க, அலி நான் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து செல்ல போகின்றேன், நீங்க தான் என்னுடைய படுக்கையில படுக்கணும். மக்காவுல நான் கொடுக்க வேண்டிய யார் யாருக்கு என்னென்ன கொடுக்க இருக்குதோ அதை எல்லாத்தையும் நீங்க கொடுக்கணும். யார் யார்கிட்ட இருந்து என்னென்ன வரம் இருக்குதோ அதை எல்லாத்தையும் நீங்க கலெக்ட் பண்ணி கொண்டு பின்னால மதீனாவுக்கு வாங்க. 13 வருஷமாக நபி அவர்களை நிம்மதியாக வாழ விடல, நபித்தோழர்களை வாழ விடல, படவிதங்களில் சோதனைகள் துன்பங்கள். அதனால நல்ல சந்தர்ப்பம், இவங்களுக்கு ஒன்றும் கொடுக்க தேவையில்லாண்டா நபி அவங்க வந்தாங்க. இல்ல, பண்பாடு, நீதி, நேர்மை, நியாயம், அமானித தன்மையுடன் சொன்னார்கள் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட, எனக்கு வர வேண்டியதை கலெக்ட் பண்ணுங்க, நான் கொடுக்க வேண்டியதை நீங்க கொடுங்க. முதலாவது இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் நபி அவர்களுடைய அமானிதத்தையும் நான் பாடமாக எடுக்கலாம். இரண்டாவது, நபி அவர்கள் பிளேன் பண்ணினாங்க, திட்டம் போட்டாங்க. எவ்வளவு அழகான திட்டம். இரவுல அப்துல்லா இப்னு அபி பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு இரவானதும் வருவாரு, வந்து முழு இரவும் அவர்களுடன் சேர்ந்து இருப்பார். அதிகாலையில தஹஜ்ஜுடைய வேளையில் அந்த குகையிலிருந்து வெளியில வந்து மக்கா வாசிகளுடன் பழமை மாதிரி பழக ஆரம்பிப்பார். ஏன், இவங்க என்ன பேசி கொடுக்கிறார்கள், என்ன கதைத்துக் கொடுக்கின்றார்கள் என்ற அந்த மெசேஜை கொடுப்பதற்காக. மறுமுனையில ஆமிரிபுல் ஹுகைரா என்று ஒருவர், ஹதரத் அலி ரலியல்லாஹு ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை, அவர் அந்த குகையை சுத்தி ஆடுகளை மேய்த்து கொண்டு பார்த்து கொண்டே இருப்பார். யாராவது வருகிறார்களா, ஏதாவது நடக்குதான் சொல்லி, இரவானதற்கு பின்னால அன்றைய காலை முதல் நடந்த ஏதாவது விசேஷம் என்ற சொல்லிவிட்டு அவர்களுக்கு பாலை கறந்து கொடுப்பார். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மூத்த மகன் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தான் இரவு நேரத்துல உணவையும் நீரையும் எடுத்துக்கொண்டு வருவாங்க. நாலாவது தினம் மதீனாவுக்கு புறப்பட போகின்றார்கள், உணவை கட்டி கொடுக்கணும். இப்பொழுது கட்டுவதற்கு பார்க்கின்றார்கள், ஒன்றுமே கிடைக்கல. அவர்களுடைய மேலாடையுடன் சேர்ந்திருந்த ஒரு முந்தானை இருக்குகின்றது, அந்த முந்தானையை இரண்டாக கிழித்து அந்த உணவு பார்த்தலை கட்டி கொடுக்குகின்றார்கள். அதனால்தான் ஹதரத் அஸ்மாவுக்கு தாத்தும் நித்தாக்கையும், நித்தாக்கண்ட ஒரு துண்டு, கயிறு போன்ற ஒரு துண்டு, இரண்டு துண்டுடையவர்கள் என்ற சிறப்பு பெயர் ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வந்தது. இந்த நேரத்தில் தன்னுடைய முந்தானையை கிழித்து அந்த உணவு பொட்டலத்தை கட்டி கொடுத்ததனால. எப்படி திட்டமிடுகிறார்கள், உணவை கொண்டு வருவதற்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, பயண வழிகாட்டியாக அப்துல்லாஹ் இப்னு உரைத்து தன்னுடைய, அதாவது அந்த குகையை சூழ உள்ள ஆடு மேய்ப்பாளர்களால் ஏதாவது வந்துவிடக்கூடாது என்று ஆமிர் இப்னு குஹைரா, ஹதரத் அப்துல்லா இப்னு அபி பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு மக்கா நகரத்துல காலை முதல் மாலை வரைக்கும் அந்த மக்களுடன் சேர்ந்து இணைந்து நெற்றியை கொண்டு வருவது, இவ்வாறு பல திட்டங்களை அமைத்துத்தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹிஜ்ரத்துடைய பயணத்தை வெற்றிகரமாக முடித்து தந்தார். முழு உலகத்திற்கு திட்டமிடலை படித்து கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் இன்று திட்டம் இல்லாதவர்கள் என்று நமக்கு தான் கை காட்டப்படக்கூடிய நிலையில நாங்கள் மாறிவிட்டோம். ஒரு பிளேன் இல்ல, ஒரு திட்டம் இல்ல, எங்கேயாவது போறாங்க நேரத்துக்கு போறதில்லை, எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழைத்தா டைமுக்கு வாரதில்லை. அநேகமானவர்கள் நம்முடைய விருந்துகளிலும் நாம் பார்க்கலாம், ஒரு பகல் விருந்து என்ற காட்டுல போடுவாங்க 12:30 மணி, சாப்பாடு வைக்கிறது 2:30 மணி,
இரவுல டின்னர் என்று சொன்னா காட்டுல போட்டது 7:30 மணி, அங்கே உணவை பரிமாறுவது 9:30 மணி 10 மணிக்கு. ஏன் இது? நாங்க ஒன்று கொடுக்கிற நேரத்தை காட்டுல போடுவோம், அல்லது காட்டுல போடுற நேரத்திலே சாப்பாட்டை பரிமாறுவோம். உணவு மாத்திரம் அல்ல, ஒரு முக்கியமான மீட்டிங், முக்கியமான மஷூரா.
பிளைட்ல பிடிக்கிறோம், அநேகமா டைம் போயிடுவாங்க. பஸ் ட்ரெயின்ல பிடிக்கிறவங்களும் ஓரளவு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கூட முக்கியமான மீட்டிங், முக்கியமான மஷூரா, முக்கியமான வேலை, அல்லது ஒரு வியாபாரிக்கு ஒரு டைம் கொடுக்கின்றோம், நேர அந்த முகாமைத்துவம் இருக்குகின்றதே. அதுல முஸ்லிம்கள் நாளுக்கு நாள் பின்னோக்கி செல்கின்றார். இப்பதான் வெள்ளக்காரன் இப்ப சமீபத்தில், ஆனால் 1300 வருடம் வரைக்கும் அந்த நேர முகாமைத்துவத்திற்கு உதாரணமாக இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள். முழு உலக மக்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் நம்முடைய தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, திருமண வீடாக இருக்கலாம், நோயாளியை சந்திப்பதாக இருக்கலாம், அல்லது வேறு எங்கு போவதாக இருக்கலாம், நாம் நம்முடைய வசதியை பார்ப்பதில்லை, போகின்றவர்களுடைய வசதியை நாங்க பார்க்கணும். நான் இந்த நேரத்துல போனா அவங்களுக்கு சிரமம், இந்த டைம்ல போனா அவங்களுக்கு கஷ்டம், நான் இத்தனை மணிக்கு வாரேன் என்று சொல்லி லேட் பண்ணி போனோம் உண்டா, எங்களை எதிர்பார்த்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் அங்க இருப்பாங்க. ஒரு சிலர் அதை கையா பண்றதே இல்லை, அதே வார நேரத்துல பொய்களையும் சொல்லுவாங்க. நான் உண்டவே இவருக்கு நல்ல தெரியும், இந்த 1 மணி நேரம் ஆகும், ஆனா சொல்லுவார் இன்னொரு 10 மினிட்ஸ்ல வந்துருவேன், இன்னொரு 15. இதெல்லாம் பொய் இல்லையா? நாங்க யோசிக்கணும், நான் பேசுறது இது பொய், சாதாரணமான ஒன்று அல்ல. இதற்கு என்னுடைய மகனும் பழகிடுவாங்க, எங்களுடைய குடும்ப அங்கத்தினர்கள் பழகுவாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் ஆக முக்கியமாக எங்கள்கிட்ட வர வேண்டிய ஒன்று நேர முகாமை. இரண்டாவது அமானிதத்தை பேணுதல். இந்த நாட்டில் நாட்டை ஆட்சி செய்த பௌத்த ராஜாக்களுக்கு, பௌத்த மன்னர்களுக்கு ஆக விசுவாசமாக இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள். வெளிநாட்டிலிருந்து யாராவது வந்தா அந்த டிரான்ஸ்லேஷன் தர்ஜுமா செய்து முஸ்லிம்கள், வெளிநாட்டுக்கு தூதுவராக போறவர்கள் இஸ்லாமியர்கள், இந்த நாட்டிலே வியாபாரத்திலே கொடிகட்டி பறந்தவர்கள் இஸ்லாமியர்கள், அது இரத்தின கற்களாக இருக்கலாம், அல்லது வாசனை திரவியங்களாக இருக்கலாம், அல்லது தானிய வகைகளாக இருக்கலாம். ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால இலங்கையுடைய அநேகமான வியாபாரம் நம்முடைய கையில, ஆனா இப்ப அதெல்லாம் எங்க கையில இல்லை. என் நம்பிக்கை போய்விட்டது, நாணயம் போய்விட்டது, நேர்மை போய்விட்டது, உண்மை குறைந்து விட்டது. அதனால எந்த அளவுக்கு தான் நமக்கு அவங்களோட வீடு கடைகளை வாடகைக்கு தருவதற்கு கூட விருப்பம் இல்லை. ஓப்பனா சொல்றாங்க, முஸ்லீமா இல்ல, கடையும் தரையெல்லாம். ஒரு காலம் இருந்துச்சு, முஸ்லீம்களை அழைத்து அழைத்து தந்தாங்க. ஏன்? முஸ்லீம் வந்து அவ்வளவு நல்லவர்கள், நம்பிக்கை, நேர்மை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த நேர்மையும் அந்த நம்பிக்கையும் அந்த நாணயமும் அந்த அமானிதமும் குறைந்ததனால தான் இன்னைக்கு எங்களுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. யதார்த்தத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளோம், எடுத்ததுக்கு எல்லாம் துவேஷம் துவேஷம் வந்து அவர்கள் மட்டும்தான் தவறு செய்யறாங்க, நாங்கள் ஒன்றுமே செய்யாததை போன்று நாங்கள் பேசுகின்றோம். எங்களை தவற நாங்கள் ஏற்றுக்கொள்ளோம், எங்களுடைய தவறை நான் ஏற்றுக்கொள்ளோனும், நம்முடைய தவறை நாம் திருத்திக் கொள்ளணும். இரண்டாவது அமானித தன்மை, 13 வருடமாக நபியவர்களுக்கு தீங்கு கொடுத்த அவர்களை படிக்கும்படி வாங்கலாம், ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கல. யாராக இருந்தாலும் அவங்க சொத்துக்களை திருப்பி கொடுக்கணும் என்ற அமானிதத்துடைய அந்த நேர்மையுடைய பாடத்தையும் இதிலிருந்து நாம் பெறலாம். கடைசியாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நம்பிக்கை, அந்த தவக்குல், அல்லாஹ் கொஞ்சம் யோசிக்கணும், ஒரு தூரத்திலிருந்து ஒரு வெதிர் சத்தம் கேட்கின்றது என்று வைப்போம், அல்லது ஷூட்டிங் சத்தம் கேட்கின்றது என்று வைப்போம், நாங்கள் வீட்டுடைய கதவை திறப்பதற்கே பயப்படுவோம், ஏதாவது ஒன்று நடந்து விடுமோ என்று. தன்னுடைய வீட்டை பலர்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கூட பதட்டமோ நடுக்கமோ திடுக்கமோ இல்லை. ஏன்? அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிவிட்டான், வல்லாஹு யஃஸிமுக மினன்னாஸ், மனிதர்களிடமிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான்.
நபியவர்கள் பயப்படல், அல்லாஹும் மீது முழுமையான நம்பிக்கை. வீட்டிலிருந்து வெளியிலே வருகிறார்கள், அந்த சவுர் பகைக்குள்ளே விரோதிகள் வந்து அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னாங்க, அபூபக்கர் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான். மூன்றாவது கட்டம், அந்த சுராக்காய்மனு மாலிக்கு நேரடியாக கண்கூடாக கண்ட நேரத்திலேயும் நபியவர்கள் பயப்படல, நடுங்கல்ல, நாங்கள் அகப்பட்டுட்டோம், நாங்கள் மாட்டிக்கொண்டோம், இல்லை, அல்லாஹ் என்னை பாதுகாப்பான்,
எங்கள்கிட்ட அந்த தவக்குள் வரும். உலகத்துல நாட்டில் எந்த நிலைமைகள் வந்தாலும்
சபபுக்கு கட்டாயம் இந்த ஏற்பாடுகளை செய்யணும். எவ்வாறு நபியவர்கள் சபபுக்கு ஏற்பாடுகளை செய்தார்கள், தன்னுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளை உணவு கொண்டு வர வைத்தாங்க, நுண் முஸ்லிம பயண வழிகாட்டியாக எடுத்துக் கொண்டாங்க. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமையை ஆடு மேய்க்க வைத்தாங்க. அவர்களுடைய மகன் அப்துல்லா மக்காவிலே ஆங்காங்கே சென்று செய்திகளை சேகரித்தார், சபபுக்கு கட்டாயம் இவைகளை செய்யலாம்.
ஆனால் இதை நாங்க நம்ப கூடாது என்ற நொன் முஸ்லிம்
இதையே நம்புற மாதிரி நானும் நீங்களும் நம்ப முடியாது. இவைகளை சபபுக்கு தாராளம் எடுக்கலாம்,
ஆனால் நம்போனும் எங்களை படைத்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹுவை நம்பியவர்களை அல்லாஹ் யாரும் இதுவரைக்கும் கைவிட்டதில்லை. அந்த தவக்கலுடைய பாடத்தையும் இந்த ஹிஜ்ராவுடைய பயணத்திலிருந்து நானும் நீங்களும் படிக்கலாம். மேலான பெரியாக்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் ஒவ்வொரு வருடமும் பொது வருடம் முஹர்ரத்துடைய தலைப்பறை அல்லது முஹர்ர மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை நாம் தீர்த்தூக்கி பார்ப்போம். ஆனால் அந்த பயணத்திலே படித்த பாடங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். அதிலே உள்ள நல்ல பண்புகள், நல்ல குணங்கள் எங்களை வாழ்க்கையில பிரதிபலிக்க வேண்டும். ஒரு வருடம் முடிந்து அடுத்த வருடம் வந்திருக்குது என்றா, எங்களை வாழ்நாள்ல அல்லாஹ் எழுதின ஒரு வருடம் முடிஞ்சிருச்சு, இந்த எத்தனை வருடம் உலகத்துல வாழ போகிறோம் தெரியாது. அதனால கடந்த காலங்களில் நடந்த தவறுகளுக்கு அல்லாஹ்வுக்கு மன்னிப்பு கேட்போம், அந்த தவறுகளை உணர்வோம், அந்த தவறுகளை இனம் காணுவோம். இந்த புதிய வருடம் 1442 புது வருடத்திலிருந்து உறுதி எடுப்போம், உறுதி எடுத்து அல்லாஹ்கிட்ட துஆ கேட்போம், யா அல்லாஹ் நான் என்னை மாற்ற முயற்சி செய்து விட்டேன், நீ என்ன செய்து விட்டேன், நான் மாறணும், அதற்கு நீ உதவி செய்ய, அல்லாஹ்கிட்ட துஆ செய்வோம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதன் தவறு செய்யக்கூடியவன், நாம் நம்மை மாற்றுவோம், நமக்கு மத்தியில் உள்ள சின்ன சின்ன தவறுகளை இல்லாமலாக்குவோம். சோசியல் மீடியாக்களிலே ஒவ்வொருவருடைய குறைகளை பகிர்வது, ஒவ்வொருவரை பற்றி பேசுவது, தவறான செய்திகளை ஷேர் பண்ணுவது, இது எங்கள சமூகத்திலே உள்ள பாரதூரமான தவறுகள். அதனால் அது போன்ற தவறுகளிலிருந்து நாம் நீங்கி விலகி நான் நல்லவனாக மாறணும். நான் நல்லவனாக இருந்தால் தான் எனக்கு கீழ் உள்ள என்னுடைய மகள் மனைவி அவர்கள் நல்லவர்களாக வருவார்கள், அவர்கள் நல்லவர்களாக வளருவதற்குரிய சூழல் கிடைக்கும் என்று இதன் மூலம் நாம் நம்மை மாற்றுவதற்கு பெரிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த புதிய வருடத்தை எடுப்பதற்கு நாம் எல்லாம் முயற்சி செய்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்குரிய சந்தர்ப்பத்தை நம் எல்லோருக்கும் தந்துவிடுவான். நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவனை மன்னி பாராமல் விசேஷமாக இந்த நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. எங்களுக்கு எதிராக என்னென்ன சதி திட்டங்கள் திரை மறைவுக்கு பின்னால் தீர்க்கப்படுகின்றனவோ யாவா, அந்த சதியிலிருந்து, ஆபத்திலிருந்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் பாதுகாப்பாயாக. நல்ல நீதமான, நேர்மையான, ஊழல் இல்லாத நல்ல தலைவர்களை கொண்டு வந்து சேர்ப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் சென்று சந்தோஷத்தில் தந்துள்ளார்கள்.